அத்தியாயம் 21. வரதன் அந்த 4 சாராய கடை வாசலில் குத்திட்டு உட்கார்ந்திருந்தான். அவனிடம் 17 தான் இருந்தது. கோதுமை லாரி கவிழ்ந்து இன்றோடு 10 முடிந்துவிட்டன. ராவுத்தர் பணம் 700 கிளம்பி இன்று 17 தான் மிச்சம். ராவுத்தர் தேடிய மாதிரி தெரியவில்லை. நெல்லூரில் 2, பெங்களூரில் 2 தலைமறைவாக இருந்துவிட்டு ரயில் பிடித்து நேரே திருச்சி வந்துவிட்டான். சேலம் நாமக்கல் போகலாம் என்று முதலில் தோன்றிற்று. ஆனால் தண்ணி தொட்டி வண்டிகள் அதிகம் வராத இடமாக இருப்பதை நல்லது என்கிற எண்ணம் வர சட்டென்று திருச்சி பக்கம் வந்துவிட்டான். தண்ணி தொட்டி வண்டிகள் அநேகமாக வடக்கே ஓடுபவை, தொழிற்பேட்டை அதிகம் இருக்கும் பகுதிக்கு லோடு அடிப்பவை. ஹார்பர் லாரிகள் வரும் என்றாலும் வடக்கே இருந்து தண்ணி தொட்டி தெருவை தொட்டு திருச்சி வருகிற லாரி மிக குறைவு, அநேகமாய் வரவே வராது. இந்த ஆணைக்கட்டி மேட்டுத் தெருவுக்கு காந்தி மார்க்கெட்டுக்கு வாழைத்தார் எடுக்க வராது. ஆணைக்கட்டி மேட்டுத் தெரு வாழை மார்க்கெட், பகல் நேர மார்க்கெட். காலை 10 மார்க்கெட் மெல்ல திறக்கும். பழமண்டிகள் ஒவ்வொன்றாய் திறந்து பூஜை போட்டு பலகாரம் முடித்து வெள்ளைச்சட்டையும் குங்குமப்பொட்டும் அத்தர் மணமுமாய் வியாபாரிகள் நடமாட துவங்குவார்கள். பகல் 1 சாப்பாட்டுக்கு பிறகு மாட்டு வண்டிகளில் வாழைத்தார் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து இறங்க 4 கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். பச்சை பச்சையாய் வாழைத்தார் ஆயிரக்கணக்கில் தெருமுழுக்க அடைந்து கிடக்கும். விளக்கு வைக்கிற நேரம் ஏலம் துவங்கும். ரகவாரியாக பேயன், பூவன், ரஸ்தாளி, நேந்திரம் என்று தார்கட்டி போட்டிருப்பார்கள். ஆள் உயரத்துக்கு 2 மரப்பலகை, அதில் ஒற்றை மின்விளக்கு நீளமாய் ஒயர் சுற்றப்பட்டு வாழைத்தாரில் சாய்த்து வைத்திருப்பார்கள். இருட்டியதும் ஒயரின் மறுமுனையை கடை விளக்கின் பிளக்கில் சொருகிவிட்டு தோளில் விளக்கு தாங்கியபடி அட்டி அட்டியாய் ஒரு ஆள் நகர்த்த வியாபாரிகள் வாழைத்தார் அட்டியை சூழ்ந்து கொள்வார்கள். ஏலம் துவங்கும். 16 பூவன் 30 கேள்வி 30 34 38 40 46 47 47 விலை கட்டாது மேலே கேளு 50 51 ஆனப்பாலு ஆனைப்பாலு என்கிறவன் கடைசி தொகை கேட்டவன். 8 16 கேள்வி 16 ஆயிரக்கணக்கில் தார்கள் 11 வரை ஏலம் விடப்பட்டு வாழை இலையில் சுற்றப்பட்டு புகை போட போகும். புகை போட்டதும் வாழை இலை சுற்றோடு வண்டியில் ஏற்றப்படும். சென்னையிலிருந்து திருச்சி வரையுள்ள பெரிய ஊர்களில் மொத்த வியாபாரிகள் வாழை எடுப்பது திருச்சியில்தான். அநேகமாய் ஆணைக்கட்டி மேட்டுத் தெருதான். ஏற்றப்பட்ட சரக்கை அங்கங்கே இறக்கிவிட்டு சென்னைக்கு போக வேண்டும். அநேகமாய் ஜாம் பஜார் தான் சென்னைக்கு வாழை மார்க்கெட், கொத்தவால் சாவடி மாதிரி பெரிய மார்க்கெட். இந்த வாழைத்தார் லாரியில் வேலை கிடைத்தால் தண்ணி தட்டி தெருப்பக்கம் போக வேண்டாம், ஜாம் பஜாரோடு நின்று விடலாம். இந்த வேலையாவது அங்கு ஏறி உட்காருகிற லாரியாவது தன்னை தள்ளிவிடாமல் இருக்க வேண்டும். ஹெவி லைசன்ஸ் எடுத்து 12 ஆயிற்று. கவிழ்ந்து போன கோதுமை லாரியோடு 5வது விபத்து. விபத்து என்று வந்துவிட்டால் முதலாம் அடிபடுகிறவன் அதிகம் பாதிக்கப்படுகிறவன் டிரைவர்தான். தன் தவறோ பிறர் தவறோ வண்டி பழுதோ அவன் முதுகில் விழும் பிரம்படிதான் அதிகம். சிவப்பு சிவப்பாய் லைசன்ஸில் விபத்து குறிப்பு எழுதப்பட டிரைவரின் மதிப்பு குறையும். ராசி இல்லாதவன் என்று பெயர் வந்துவிடும். சாராய கடையில் டிரைவர்கள் கிளீனர்கள் வந்து போன வண்ணம் இருந்தார்கள். கூலியாட்கள் அதிகம் குடித்தார்கள். கிளீனர் பையனை தோளோடு அணைத்து கொண்டு வாடா சில்கு பையா என்று அவனை வெக்கப்பட வைத்தபடி உள்ளே போனவன் வருகைக்காக வரதன் கழுகாய் காத்திருந்தான். சாமியல் என்னாச்சி, சுவரெல்லாம் ஆடுது, பார்த்து வாங்க. போடா கூறு கெட்டவனை, நான் அண்ணா தாண்டா சுவரம் ஆடும், நீ ஆடுறிய, 400 சுத்துறிய. நானா ஆடுறனா? குடியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுடா பையா. டான்ஸ் ஆடுறவன் குடிச்சிட்டு பாடப்படாது, குளரும். பாடுறவன் குடித்தா ஆடப்படாது, தடுக்கும். நமக்கு தெரிஞ்சதை செய்ய உட்காந்துடணும். லாரிக்காரன் குடிச்சிட்டு வண்டி எடுத்தா நூல் பிடிச்ச மாதிரி ரோட்டில் போகும், அண்ணாண்ட நவராது. என்னங்க நான் சொல்கிறது? வரதன் எழுந்து நின்று ஆமாங்க என்றான். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இப்போ தான் சாப்பிட்டேன். பழம் பிடிச்சி வந்திருக்காப்லையா? இல்லைங்க, வண்டி ஆப்பிடுமான்னு பார்க்குறேன். லாரி டிரைவருக்கு இல்லாத வேலையா? என்ன கேட்குறீங்க ட்ரிப்புக்கு? நாஷ்டா துட்டு போதுங்க. சிலுக்கு பையா, கூட்டிகிட்டு வாடா, நம்ம வண்டிக்கு மாற்று டிரைவர் போட்டுக்குவோம். லாரி புரோக்கர் மேஜையை சுற்றி மடங்கும் இரும்பு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஏலத்தில் கைமாறின வாழைத்தார்கள் அடையாளம் காட்டிவிட்டு வியாபாரிகள் லாரி ரசீது வாங்கினார்கள், வாடகை பணம் கட்டினார்கள். இரவு நேரம் ஆக ஆக நிறைய ரசீதுகள் கிழிக்கப்பட்டன. லாரி ரசீதுகளின் இரண்டாவது காப்பி தனித்தனியே கவரில் போடப்பட்டு கவர் மீது இறக்கப்பட வேண்டிய இடமும் வியாபாரிகள் பெயரும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு லாரி லோடு ஆனதும் கவர் தனியே அடுக்கப்பட்டு கயிற்றினால் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட கவர் பண்டல்கள் 8-9 தேறிற்று. மார்க்கெட் அடங்கும் வேளையில் டிரைவர்கள் முகம் துடைத்து திருநீர் இட்டு கொண்டார்கள். புரோக்கர் கடைகளின் வாசலில் நின்றார்கள். புரோக்கர் கடை மேஸ்திரி வெளியே வந்தான். மெட்ராஸ் லோடு காலையில் 8 மணிக்குள்ளார போனோம், 1200. சாமுவேல் முன் வந்து 1000 என்றான். மெட்ராஸ் லோடு 1000, நேர் லோடு மேலே கழுப்பா 800. எவனோ குரல் கொடுத்தான். 800, சாமுவேல் கூவினான். சாமுவேல் 700 என்றான். 600, வேறு யார் குரலோ வாடகையை குறைத்தது. 500, சாமுவேல் விடாப்பிடியாக இறங்கினான். சாமுவேல் 500, வேற யார் கேட்குறது 500? முந்தா நாள் 800 போனேன், இன்றைக்கி ரேட்டு பாருன், 500 வண்டி நவுறுது. அடாவடி ஆயிடுச்சு வியாபாரம். அடாவடி என்னையா, மெட்ராஸில் வாடகை லாரி 1000 மேலே ஓடுது, எம்டியாக கூட வண்டி போகுது, 500 கசக்குதோ. கடைசி தரம் 500, கடைசி தரம் 500. வாயை திறந்து கேளையா, 500 சாமுவேல். சாமுவேல் வண்டியில் மடமடவென்று வாழைத்தாரும் இலைக்கட்டும் ஏற்றப்பட்டன. தார்பாய் போட்டு கட்டப்பட்டது. சிலுக்கு பையா, வண்டியை அந்த அளவு விட்டு எடுக்க சொல்லு, மார்க்கெட் எப்படி தாண்டான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். வரதன் வண்டியில் உட்கார்ந்து கும்பிட்டான். லாரி உரசாமல் லிவர்ஸ் எடுத்து கியர் மாற்றி முன்னேறி மார்க்கெட் விட்டு வெளியே வந்தான். கிளீனரும் சாமுவேலும் ஏறிக்கொள்ள கொள்ளிடம் பாலம் தாண்டினான். சமயபுரம் திரும்பினான். உங்கள் பேர் என்ன பெரியவரே? வரதனுங்க. வண்டி எப்படி இருக்குது? கடைசி கீறு சிக்குதுங்க, மற்றபடி குத்தம் இல்லைங்க. அழுத்தி போடு, கையெடுக்காத, கொஞ்சம் உட்டினா கீரில் நின்றும். ஆச்சரியமாக இருக்குதுங்க, என்ன அது? 500 வண்டி மெட்ராஸ் போகுத? நேரம்தான், கட்டுப்படி ஆகுங்களா? மெட்ராஸில் ஹார்பர் லோடு இரும்பு சாமான் பைப்பு லோடுன்னு கிடைக்கும், அதை வச்சு தான் இங்கே ஒத்துக்கிறது. அது கம்பெனி லோடு, பால் மாறாத 1200 கிடைக்கும். எனக்கு மனசே கேட்கலிங்க, பட்டு பட்டுன்னு சரியாக விட்டிங்களே. 400 பேயாக காத்துட்ருக்கானுங்க. இன்றைக்கி முழிச்ச நேரம் டீசல் தொட்டு நஷ்டம் இல்லாமல் ஓடுது. டீசல் 400 ஆகாதுங்களா? ஆவும். நடுவில் நம்ம செலவு 50 போச்சுன்னா 50 நிற்கும். 50 இத்தனை கஷ்டப்படணுமான்னு யோசிக்கிறேன். வேறு வழி, வண்டிங்க பெருத்து போச்சே. இங்கே தொட்டிங்க இல்லையா? என்ன அது தொட்டி? டீசல் தொட்டி மெட்ராஸில் இருக்காப்புல? அதெல்லாம் கிடையாது. தொட்டினா என்னப்பா? பையன் ஆவலுடன் கேட்டான். டேங்கர் போகுதுல்ல, அதில் கறந்து விற்கிற இடம். கறக்கிறதுனா? பசுமாட்டில் பால் கறக்கிறது இல்லையா, அது மாதிரி டீசல் டேங்கரில் 100-200 லிட்டர் கறந்துருவாங்க. சீல் இருக்காது, சீல் உடைக்காத கறப்பாங்க. எப்படிப்பா அது வேலை தான் பெரியவரே? அங்கே டீசல் கிடைக்குமா? பாதி விலைக்கு கிடைக்கும். திருட்டு டீசலா? சி, கூவாதடா. திருட்டு டீசல்னால் என்ன? தொட்டு இல்லாதே நம்ம வாங்க முடியும்? எங்கள் வரதன், உங்களுக்கு தொட்டி இடம் தெரியுமா? தெரியுமுங்க. என்ன விலை? ஆளை பொறுத்து. பேர் பாதிக்கு கிடைக்குமா? இப்போ கடனாக கூட கிடைக்கும். டீசல் கடனாக தரானா? ஆமாங்க, டீசல் ஊதிக்கின்னு ட்ரிப்பு முடிஞ்சு 4 கழித்து துட்டு தரலாம். எங்கெங்க இடம்? தண்டையார்பேட்டை பக்கம். லோடு இறக்கிட்டு காட்டுறீங்களா? வரதன் சரி என்று தலையசைத்தான். எதில் கலந்து விற்கிறானோ? சரக்கு சுத்தங்க, திருட்டு சமாச்சாரம்தான். ஆனால் கெடுதல் இருக்காது. நாளைக்கு 4 வர வேணாமா? அது மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. இனி அங்கேயே போட்டுடலாம், அப்போ தான் கட்டுப்படி ஆகும். நான் மாற்றிக்கிடட்டுமா வண்டியை? இல்லைங்க, விழுப்புரம் போயிட்டு பார்த்துக்கலாம். பாடுறா சிலுக்கு பையா, என்னமோ முணுமுணுனியே. பெரியவர் பேர்வாதி லாபம் காட்டுறாரு, தெரியாமையா நான் மாற்றி டிரைவர் எடுத்தேன். பெரியவரே படுக்கட்டுமா? சரிங்க ஐயா. ஐயாலாம் வேணாம், சாமுவேல்னு கூப்பிடுங்க. டிரைவர் பின்பக்க பெரிய சீட்டில் மல்லாக்கப்படுத்தான். தூங்கி போனான். அந்த சேரியில் ஒரு குடிசைக்குள் 2 ஆட்கள் தூங்காமல் காத்திருந்தார்கள். குடிசை கதவை இறுக மூடி தரையில் காது வைத்து காத்திருந்தார்கள். தரைக்கு அடியே ஒரு ஓங்கார சத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. கலங்கன்ற ஓசையோடு ஓங்காரம் பெரிதாயிற்று. இருவரும் பெரிதாக புன்னகை செய்தார்கள். அத்தியாயம் 22. கார் மலைப்பாதையில் கிரீச்சுடன் வளைந்து திரும்பியது. உயரம் ஏற ஏற குளிர்காற்று வெயில் உக்கரத்தை குறைப்பதை உணர முடிந்தது. விஸ்வநாதன் ஒரு வளைவில் காரை சற்று நிறுத்த சொன்னான். கீழே இறங்கினான். தாரிணியும் அவனுடன் இறங்கினாள். அவனுக்கு நெருக்கமாய் நின்று பள்ளத்தாக்கை வியப்புடன் பார்த்தாள். காடு இப்படிதான் இருக்கும் இல்லைனா? குட்டிகளா, கீழே இறங்கி வாங்கோ, காடு பார்க்கலாம். குழந்தைகளும் ஆரவாரத்துடன் இறங்கின. திருப்பதி போக வேண்டும், 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று கேட்டபோது ஆஃபீஸே பிரைவேட் டாக்ஸி அமர்த்தி கொடுத்தது. இந்த கம்பெனி லைசன் ஆஃபீஸர் பஸ்ஸில் இடிபட்டுட்டு போகிறதா? காரில் போ மேன், என்ஜாய் என்று தட்டி கொடுத்தது. விஸ்வநாதன் ஆஃபீஸ் இப்படித்தான் திடும் திடும் என்று விட்டு கொடுக்கும், கட்டி அணைக்கும். இது எல்லா தனியார் கம்பெனிக்கும் உண்டான குணம். ஐரை விட்டு விரால் வாங்கும் குணம். விஸ்வநாதன் தாரிணியிடம் கார் வசதி பற்றி சொன்னதும் துள்ளி குதித்தாள். விடிகாலை வீட்டு வாசலில் வந்து சலாம் செய்த கார் டிரைவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாள். குழந்தைகள் வழி முழுவதும் நர்சனி ரைம்ஸும் சினிமா பாட்டுமாய் பாடிக்கொண்டு வந்தன. டிரைவரை மாமா என்று அழைத்தன. அவனையும் பாடச் சொல்லி வற்புறுத்தன. அப்பாரு பாடட்டும், அப்பால நான் பாடுறேன். முன் சீட்டில் நின்றபடி விஸ்வநாதன் சட்டையை இழுத்து பாடுப்பா என்று கெஞ்சின.
அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம், பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம், முரளி மோகனம் சுவாமி அமர மர்த்தனம், கீத போதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம்.
அடிக்குரலில் குரல் நான் அதிர அரைக்கண் மூடி விஸ்வநாதன் பாடினான். துள்ளிக்கொண்டிருந்த குழந்தைகள் பளிச்சென்று அடங்கி வியப்புடன் தகப்பனை பார்த்தன. தாரிணி குனிந்து விஸ்வநாதன் கண்கலங்கியிருப்பதை பார்த்தாள். சட்டென்று நெருங்கி அவன் கைகளை பிணைத்து கொண்டாள். வளைவில் காடு பார்க்க இறங்கினாள். புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டாள். குழந்தைகள் கைப்பிடிச்சவரில் எட்டி பள்ளத்தாக்கை பார்த்து கூவிக்கொண்டிருந்தன. ஏதாவது கவலையாண்ணா உங்களுக்கு? இல்லையே தாரிணி, ஏன் கண் கலங்கிடுத்து? இனிமையான பாட்டு இல்லையா? நெகிழ்ச்சியாக இருந்தது. எப்பவும் முகத்தில் ஒரு சோகம் இருக்க, என் லட்சணமே அவ்வளோதான். இல்லை, ஏதோ பெரிய வருத்தம் இருக்கிறாப்புல படுறது எனக்கு. பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போது சிறுசாக உண்டா? வருத்தம் இல்லாதவங்க யார் தாரிணி? ஏன், நான் இருக்கேன்னு கை நிறைய சம்பாதிக்கிற புருஷன், ஆரோக்கியமான குழந்தைகள், ஊர்கோடியில் வீடு, பிக்கல் பிடுங்கல் இல்லாத உறவு. நான் சௌக்கியமாக தான் இருக்கேன், கர்வமாக கூட இருக்கேன். எப்போது சிடு சிடுப்பேன், அது டெம்பரவரி. மற்றபடி நீங்களோ குழந்தைகளோ வருத்தப்பட்டா எனக்கு தாங்காதுண்ணா. உனக்கு இது போர்வன் பட்டிருக்கு தாரிணி. உங்களுக்கு போரலையா? என் சக்தியெல்லாம் வீணாக்கிறனோன் படுறது. எப்படி? ஆஃபீஸ் என்ன அதிகமாக முழுங்கிடுறதோன் படுறது. கஷ்டப்பட்டால் தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். என்றைக்கோ பட்ட கஷ்டத்தால் தானே இந்த கார் வசதி போக்குவரத்து எல்லாம். காரோ சம்பளமோ இன்க்ரிமெண்ட்டோ நிறைவு தரல தாரிணி. எனக்கு இன்னும் என்னவோ தேவைப்படுறது. சொல்கிறேன்னு கோச்சிக்க வேண்டாம். இன்னும் பூமியில் கால் ஊனி பார்க்கல நீங்கள். 2 பொன் குழந்தைகள் நமக்கு. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பளிச்சுன்னு தாவணி சுத்தின்ட்டு நிற்கும். இன்றைக்கி பாத்திரம் பண்டமா நகையா பணமாக சேர்த்தா தான் அவளுக்கு கல்யாண கார்த்தி நல்லபடியாக நடக்கும். நாளைக்கே மூத்தவளுக்கு கல்யாணம்னு சொல்லுங்கோ, நான் ரெடி. அத்தனை பித்தளை வெள்ளி பாத்திரம் வச்சுருக்கேன். விஸ்வநாதன் சிரித்தான். நான் ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு சொல்கிறியா? குறையா சொல்லலை, திடும்னு எங்கேயோ நழுவி போயிடுறேள். சாதாரணமாக இருக்க மாட்டேன்றேள். உனக்கும் எனக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு தாரிணி. இந்த மலையில் இருக்கிற சுவாமி உனக்கு என்னமா படுறது? கேட்டதை கொடுக்குற தெய்வம். பிரார்த்தனை பண்ணிண்டா பலிக்கிற இடம், வரப்பிரசாதி. எனக்கு இந்த மலையே சுவாமியாக படுறது. காலங்காலமாக தொங்கின்னு இருக்கிற பாறையை பார்க்குற போது ஹான்னு இருக்குது. அந்த பாறை எதிர்க்க நான் என் முயற்சி வியக்தி ஒன்றுமே இல்லைன்னு படுறது. அப்படி பாறையாக காலங்காலமாக நிற்க மாட்டோமோன்னு படுறது. காலங்காலமாக நிற்கிற காரியம் பண்ண மாட்டோமோன்னு ஆதங்கம் வர்றது. ஆஃபீஸ் வேலை பண்ணி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி இதை எல்லோரும் தான் பண்ணுறா, இதையே பண்ணணுமான்னு படுறது. நீங்கள் ரொம்ப லேட். 2 பொன் குழந்தைங்களை வச்சுண்டு பாறையாக இருக்க ஆசைப்படுறது பாவம். வாஸ்தவம் தாரணி, வாஸ்தவம். நான் அல்லாடுற இடம் இது தான். நீயும் குழந்தைகளும் ஒரு பக்கம், எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் ஒரு பக்கம், நடுவில் திராசுமுள்ளாக கிடந்து அல்லாடுறேன். உங்கள் கவிதைகளெல்லாம் நான் பாராட்டலைன்னு கோவமா? சேச்சா, எனக்கு கோவமே வராது தாரிணி, அது எப்போவோ போயிடுது. எல்லாருக்குமா கவிதை கதை பாட்டுன்னு ஈடுபாடு இருக்கும், இது தெரியாதவளும் இருப்பாளோன்னோ? பேஷா, இது தெரிஞ்சவாளுக்கு எழுதுங்கோ, உட்காந்து பேசுங்கோ. அன்னைக்கு ஒரு கிழவர் வந்தாரே, அந்த மாதிரி யாராவது வருவா, படித்து காட்டுங்கோ. ஆனால் சொல்லு தாரிணி, இதெல்லாம் தெரியலன்னு என்னை ஒதுக்கிடாதீங்கோ. சேச்சா, என்னை விட்டு நகர்ந்துடாதீங்கோ. தாரிணி, முரடா பேசுகிறேனே தவிர உள்ளே ரொம்ப பூஞ்ச, உங்களை தவிர வேறு ஒருத்தரையும் தெரியாது எனக்கு. என்னம்மா பேசுகிற, கண் சொருக எங்கேயோ யோசனை பண்ணிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறச்ச, இது என் புருஷனே இல்லையோன்னு தோன்றுறது. நாம் ரொம்ப பாரமாக இந்த மனுஷனுக்குன்னு தோன்றுறது. நெவர் தாரிணி, நெவர். குழந்தைகள் குதிச்சுண்டு வர்றபோது கண்கலங்க அடிக்கும் சுவாமி பாட்டு பாடினா வயத்தை கலக்கிறது, நழுவ விட்டுடணும்னு பயமாக இருக்குது, இருக்க பிடிச்சிக்க தோன்றது. ஐ எம் சாரி தாரிணி. நான் சாரி சொல்கிறேன்னா நான் தான் சாரி சொல்லணும். உங்கள் ஒசரத்துக்கு என்னால் வர முடியாது, எனக்கு நன்னா தெரியும். எத்தனை ஒசரம் வேணால் போங்க, அதை தடுக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் நம்மாத்தில் காலை ஊனி வச்சுக்கணும் நீங்கள்.
சந்திய பங்கஜம் சுவாமி அந்திய புஷ்பகம், சர்வரட்சகம் சுவாமி தர்ம தத்துவம், ராகவந்தனம் சுவாமி ராசலீலகம், கீதபோதகம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம்.
மனசுக்குள் முழங்கிய எம்எஸ்வியின் குரல் விஸ்வநாதன் செவிப்பறையில் மோதிற்று. மூச்சு இறைத்தது. மறுபடி கண்கள் செருகின. அந்த குளிர்காற்றுக்கு நடுவிலும் நெற்றி வியர்த்தது. இது நம்ம குழந்தைகள், இதுகள் நன்னாக இருக்கணும், நல்லபடியாக வாழ்க்கப்படணும், இது ரொம்ப முக்கியம். சுவாமி பெருமாளேன்னு அடுத்தது நமக்கு ஒரு பையன் பிறக்கட்டும். பெற்று இறக்கின 3 நிமிஷம் உங்கள் கையில் கொடுத்துடுறேன், உங்கள் இஷ்டப்படி அவனை வளர்த்துக்கோங்கோ. கவிதையோ கதையோ பாட்டோ கூத்தோ சொல்லி கொடுங்கோ. மனசை கொஞ்சம் லேசாக்கிக்கணும்னா நீங்கள் எங்கள் இடத்துக்கு கீழே இறங்கி வரணும். விஸ்வநாதன் தாரிணியை மெல்ல அணைத்து கொண்டான். தாரிணியுடன் காருக்குள் ஏறினான். பேச்சு களைப்பில் சுருண்டு மடியில் படுத்து கொண்ட தாரிணியின் மெத்தென்ற மார்பில் கைபதையே இறுக்கி கொண்டான். எதிர்காற்று குழந்தை மாதிரி நெஞ்சை மிதித்தது. முகமெங்கும் சில்லென்று முத்தம் கொடுத்தது. முன்கூட்டி பதிவு செய்த இடத்தில் குளித்து உடுத்தி சிற்றுண்டி முடித்து சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்கி வரிசையில் மெல்ல நகர்ந்து நிமிர்ந்தபோது அந்த நெடிய உருவம் நெஞ்சில் சரக்கென்று தைக்க கண்ணில் ஜலம் பொங்கிற்று. சுடரும் மாழியும் ஏந்தி நெற்றித் திருமண்ணே குறிஞ்சிரிப்பாய் உடல் முழுவதுமாய் வருட அம்மா சொல்லிக் கொடுத்த பாசுரம் அனைத்தும் மனசுள் வழிந்தது. கால் துவளத் துவங்கியது. சூழல் மறந்து போயிற்று. மறுபடி தனிமையின் உக்கரம் பொங்கிற்று. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே. யானை கழுத்தில் உட்கார்ந்திருப்பது கம்பீரமாய் சுகமாய் கீழே இருப்பவனுக்கு படும். ஆனால் உட்காருகிறவனுக்கு அல்லவா தெரியும் அந்த வேதனை, அந்த பயம். ஆஃபீஸ் என்பது சம்பளம் போனஸ் கார் வசதி மட்டுமில்லை தாரிணி, அது யானை, கம்பமத யானை. அந்த மிருகத்தின் ஒவ்வொரு அசைவும் உட்கார்ந்திருக்கிறவனை பயம் காட்டும். பிரியமில்லாமல் வேஷம் போட்டு கொண்டிருக்கின்ற வேதனை புரிந்தவனுக்கு அது நரகம். வேஷமே வாழ்க்கையாகிவிட்டால் என் கால்களும் பூமியில்தான் இருக்கின்றன. தாரிணி, நான் கொஞ்சம் உயரம், என் பார்வையில் தொலைவு அதிகம். என் உயரம் உன்னை உதாசீனப்படுத்துவதற்கல்ல, என் பார்வைக்குள் நீயும் இருக்கிறாய். மனைவியே, உன்னை பிரிவதுண்டா? நீயற்று இருப்பது முடியுமா? இறையே, இந்த குழந்தையை எனக்கு மனம் முடித்தாய். இதன் நெஞ்சு மிதிக்காமல் நான் நடக்க வரம்தா. எவருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் என் மனம் வளர வழிதா. மறந்தும் தீங்கு செய்யா குணம் பெருக வரம்தா. அந்த காட்டேஜை சுற்றி சுற்றி குழந்தைகள் ஓடின. இரட்டை படுக்கையில் குதித்து ஆடின. மாலை முழுவதும் மேகம் போர்த்தி மறைவதை வேடிக்கை பார்த்தன. மின் விளக்கில் தகதகக்கும் விமானத்தை நோக்கி கும்பிட்டன. உணவு முடித்து போர்வைக்குள் களைப்புடன் சுருண்டு தூங்கின. இருட்டு மலையை அழுத்தமாய் அணைத்து கொண்டது. எனக்கு பாசுரம்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, ஆனால் நீங்கள் பாடுறச்சே வித்தியாசமாக தெரிகிறது. உங்கள் கண்ணில் தகதகன்னு என்னமோ படுறது. ஒரு தகதகமும் இல்லை, இருட்டில் வெளிச்சம் கண்ணில் பட்டு தெரிக்கும். நான் அதை சொல்லலை, என்னை பயமுறுத்தாது தாரிணி. நீ சொல்கிற மாதிரிலாம் பெருசாக பக்குவம் வரல எனக்கு. பாட்டு ராகம் தமிழ் வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் நெகிழ்த்தும் என்ன. நான் வழியில் பேசினது வருத்தம் இல்லையே, துளி கூட வருத்தம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா எனக்கு இன்றைக்கி ஊர் விட்டு ஊர் வர்றது, சுவாமி தரிசனம், ஜிலீர்னு இந்த இடம், மனசு விட்டு பேசினது, மடியில் படுத்து இறங்கின்றது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாரம் இறங்கின மாதிரி லேசாக இருக்குது. ஏதாவது பாடுங்களேன். என்ன பாடணும்? ஆண்டாள் பாசுரம் அடிக்கடி பாடுங்கோ. எம்மாடி, நல்ல வேலை கீழே இறங்கி வரேன்னு கட்டளை போட்டு சினிமா பாட்டாக கேட்பியோன்னு நினச்சேன். சி, இங்கே வந்து சினிமா பாட்டு எதுக்கு? ஏன், உனக்கு சினிமா பாட்டு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் இது இந்த ஆண்டாள் பாட்டில் இன்னும் குறைவாக இருக்குது. எது, நீங்கள் அடிக்கடி பாடுவேளே. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. விஸ்வநாதன் மனசுள் ஆண்டாளானான், பிரேமையுடன் பாடினான். தாரிணி எழுந்து அவனை அணைத்து கொண்டாள். என் புருஷன், என் புருஷன் என்று சந்தோஷத்துடன் இறுக்கிக் கொண்டாள். வாய்ச்சுவையும் வாசனையும் நெறித்தாள். இருட்டில் மெல்லிய வெளிச்சத்தில் அவனை உற்று பார்த்தாள். அத்தியாயம் 23. வேலைக்கு சேர்ந்த 15வது நிமிடத்திற்குள் அந்த லாரி கம்பெனியின் ஆண்கள் அத்தனை பேரும் ஒரு முறை நின்று பார்த்துவிட்டு போனார்கள். குறுக்கே போகிறபோது ஒரு முறை, வருகிறபோது ஒரு முறை, விழியோரம் பார்த்துவிட்டு போனார்கள். கூலிகள், கிளார்க்குகள், எடுபிடி பையன்கள் எல்லோர் பார்வையும் ஒரே விதமாயிருந்தன. இந்த பார்வை காயத்ரிக்கு ஒன்றும் புதிதல்ல. மன்னார்குடியிலும் ஒன்று, சற்று அதிகமாகவே உண்டு. மன்னார்குடி இன்ஸ்டியூட்டில் சிஸ்டர் சிஸ்டர் என்று அதிகம் பேசிய பையன்தான், உங்களை நான் காதலிக்கிறேன், என்னை நீங்கள் காதலிக்கிறீர்களா, உடன் பதில் இப்படிக்கு என்று கடிதம் எழுதினான். இளமையான ஷார்ட் அண்ட் மாஸ்டர் ஒருவர், என்ன காயத்ரி காமர்ஸ் கற்றுக் கொடுக்க வந்துட்ட, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற என்று 4 பேர் நடுவே கேட்டார். நல்ல மாப்பிள்ளையாக கிடச்ச உடனே சார். ஏன், நான் இருக்கேன்னு தெரியலையா, ஜோக் அடித்தார். தெரியலையே சார். என்ன தெரியல? நல்ல மாப்பிள்ளையாக தெரியலே சார். கூட இருந்தவர்கள் வாய்விட்டு சிரித்தபோது முகம் சுண்டிப்போனார். நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, 4 பேர் முன்னால் என்னை இப்படி அவமானம் படுத்திட்டிய என்று விளக்கம் கேட்டு 4 பக்கம் கடிதம் எழுதினார். நீங்கள் சும்மா இருங்க காயத்ரி, எவனாவது வாலாட்டினா சொல்லுங்கள், நடுத்தருவில் சட்டையை பிடிச்சி பலார்னு செவுட்டில் இழுத்து போடுறேன். அரசு சலுகையில் பிஏ முடித்து பொழுதுபோக காமர்ஸ் படிப்புக்கு வந்த கதர் சட்டை பையன் ஆதரவு தெரிவித்தான். 4 மாதம் கழித்து, காயத்ரி என்னை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கல, கல்யாணம் கட்டிக்கிறாளான்னு கேட்க தோணுது. எனக்கு 4 அண்ணன், 4 மதினி, ஒருத்தருமே சரியில்லைன்னு தோணுது. பொருத்தமான பொண்ணு கிடச்சாதான் கல்யாணம் கட்டிக்கணும், இல்லைன்னா கல்யாணமே வேணான்னு தோணுது. நான் பேசுகிறது தப்புங்களா? காயத்ரி அவனையும் மறுதளித்தாள். அதுவரை திடமாய் பழகியவன் மாறிப்போனான். இன்ஸ்டியூட் பிரிவு உபசார விழாவில் ஒரு வெள்ளை ரோசாப்பூவை ஒரு குருவி காதலிச்சது. ரோசாப்பூ காதலிக்கலையேன்னு தெரிஞ்சதும் முள்ளு மேலே மோதி மோதி தன் இரத்தத்தையெல்லாம் ரோசாப்பூ மேலே அபிஷேகம் செய்தது என்று கதை சொன்னான். காயத்ரி சட்டென்று புரிந்து கொண்டாள். நிறைய பையன்களை சினிமா ஆட்டி படைக்கிறது என்று தெரிந்து கொண்டாள். வெகுளியாய், நகைச்சுவையாய், நல்லவனாய் பெண்களை காதலிக்க வேஷம் கட்டியதை பார்த்து அதிசயித்தாள். உடுத்துவது மாதிரி, உண்பது மாதிரி காதல் ஒரு அவசிய தேவை என்று இவர்கள் பரபரப்பதை புரிந்து கொண்டாள். ஐயன்மீர், காதல் என்பது என்ன? காதல் என்பது ஆக்கிரமித்தலா, அடிபணிவதா, கவர்ந்து போவதா, விளைபொருளா, பண்டமாற்றா? நாம் இதை பற்றி தெளிவாக யோசிக்க துவங்குவோம். எனக்கு தோன்றுகிறது காதல் என்பது விட்டு கொடுத்தல். எந்த எதிர்பார்ப்புமின்றி இயல்பாய் நேசித்தல். நேசம் வளைத்து போடுமா, விலை பேசுமா, மண்டியிடுமா? இவைகள் வன்முறை அல்லவா? வன்முறையில் காதல் மலருமா? காதலை வன்முறை வளர்க்குமானால் அது காதல்தானா? எதேச்சியாய் ஜே கிருஷ்ணமூர்த்தி புத்தகம் கைக்கு கிடைத்தது. ஒருமுறை கட்டுரையை படித்ததுமே பளிச்சென்று புரிந்து போயிற்று. கட்டுரையை பார்த்துவிட்டு அடடே என்று துள்ளி குதித்தாள் சந்தோஷமானாள். இது பற்றி எந்த கலவரமும் இல்லாது போனாள். கனவும் சினிமாவும் வெகு தூரம் நகர்ந்து விட்டன. அத்தான், என்னை கைவிடாதீங்க என்று வெள்ளித்தரை அரற்றிய போது, நான் வீட்டுக்கு போகிறேண்டி, நீங்கள் நல்லா அழுதுட்டு வாங்க என்று பாதி படத்திலேயே எழுந்து போனாள். எங்கே நிம்மதி என்று சிலோன் ரேடியோ அலறிய போது, பளிச்சென்று ரேடியோவை அணைத்து மனதில் கூட சத்தமில்லாமல் இருக்கும் நேரம்தான் நிம்மதி என்று பதில் சொன்னாள். ஏண்டி நல்ல பாட்டு அனுப்பிச்சிட்ட? என்ன இது, நல்ல பாட்டு இல்லையா? அப்போ எதுதான் நல்ல பாட்டு? ஒன்று கூட இல்லையா? ஒன்றே ஒன்று கூட? காயத்ரி யோசித்து விட்டு, இதில் ரெண்டு லைன் சென்சிபிளாக தெரியுதுக்கா என்றாள். எதுடி? அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா? வானமும் பூமியும் ஜனங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றன? எதை எதிர்பார்த்து அள்ளித்தருகிறது பூமி? எதை எதிர்பார்த்து சொல்லித்தருகிறது வானம்? பூமி அம்மா மாதிரி, அப்பா வானம் மாதிரி. பேச பேச அப்பாவை ரொம்ப பிடித்து போயிற்று. அப்பா மாதிரி இருக்கிறவனைத்தான் காதலிக்க முடியும் என்று தோன்றிற்று. மற்றபடி இந்த கேள்வெட்டு பார்வையெல்லாம் விஷயமே இல்லை. இரண்டே நாட்களில் லாரி கம்பெனி கணக்கு புரிந்து போயிற்று. அரசு சௌகரியத்திற்கு டபுள் என்ட்ரி, காந்திலால் சௌகரியத்திற்கு அவனாகவே ஹிந்தியில் எழுதும் சிங்கிள் என்ட்ரி. மற்றபடி கடித போக்குவரத்து வழக்கமானது. 4 வரி 5 வரி கடிதங்கள். வெகு சீக்கிரமே இது திடமான லாரி கம்பெனி என்று தெரிந்து போயிற்று. எல்லா லாரியும் வங்கியின் மூலம் கடனில் வாங்கப்பட்டிருந்தது. கடன் அடையும் நேரத்தில் விற்கப்பட்டது. மறுபடி புது லாரிக்கென கடன் வாங்கப்பட்டது. 4 வருடமாய் ஒரு லாரி சேதத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் பெருத்த சண்டை போடப்பட்டிருந்தது. துருவி துருவி காயத்ரி ஃபைல்களை படிப்பதை காந்திலால் பார்த்தான். இது அப்பனை போல் 10 மடங்கு கெட்டி என்று புரிந்து கொண்டான். இந்த இங்கிலீஷ் கம்பெனி கடைசி பில்லில் தப்பு இருக்குது சார். என்னாங்கோ மேடம், நம்ம இன்வாய்ஸ் இவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆமாம், சரக்கு சரியான நேரத்தில் போல, பணம் தரமாட்டேன்ட்டாங்க, சரின்னுட்டேன். ஓகே, அதுக்கு இன்வாய்ஸை திருப்பி அனுப்பக்கூடாது, அதை ஏற்றுக்கிட்டு டெபிட் நோட் தரணும். டெபிட் நோட்டில் காரணம் காட்டணும். ஆ, இல்லைன்னா நம்ம இன்வாய்ஸ் பண்ணாத மாதிரி போகும். நம்ம இன்வாய்ஸ் பண்ணாத போது 4000 நஷ்டம் காமிக்க முடியாது. அவங்க திருப்பி அனுப்பிச்ச லெட்டர் இருக்கே, அது போதாது. லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டரில் வராது. என்ன மேடம் பண்ணுறது? திருப்பி இன்வாய்ஸ் அனுப்பி டெபிட் பண்ண சொல்லுவோம். அனுப்பிச்சு பாருங்கோ, விவரமாக எழுதுங்கோ. எழுதினா கூட போகாது, நேரில் சொல்லணும். என் வண்டியில் போங்கோ. அங்கே யாரை பார்க்க சொல்கிறது? ஆ, விஸ்வநாதன், உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஸ்நேகிதம், அவர்கிட்ட போங்கோ. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆளுங்கக்கிட்ட போங்கோ. நான் ஃபோனில் விசுகிட்ட சொல்கிறேன். மாட்டே முடியாதுன்னா வந்துடுங்க, மறைச்சிக்க வேண்டாம். எத்தனையோ நஷ்டத்தில் இதுவும் ஒன்று. காயத்ரி பேனா பென்சிலை எடுத்துக்கொண்டாள். ஃபைலை மடியில் இருத்தி கொண்டாள். காரின் பின்சீட்டில் சரிந்து புடவையை போர்த்தி கொண்டாள். சுருண்ட கூந்தலும் மூக்குத்தியுமாய் பெரிய பூக்கள் போட்ட புடவையில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். ஏன் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணல என்று யாரிடமோ செல்லமாய் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். கொஞ்சம் இருமா, வச்சிடாத ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு இவளை எஸ் என்று அதட்டினாள். விவரம் சொன்னதும் பட்டன்களை தட்டி, விசு உன் வருகை இங்கே தேவைப்படுகிறது என்றாள். நேத்திக்கு பல் தேய்ச்ச உடனே வீட்டில் சண்டை, அதை பற்றி தான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீ ஒய்ஃபோட சண்டைன்னு சொன்னையே, அதே மாதிரி தான். காயத்ரி முகத்தை திருப்பி கொண்டாள். காத்திருந்தாள். மேஜை ஜாடியில் நெட்டி ரோஜாக்கள் ஆடின. தரை கம்பளத்தில் கம்பெனி பெயர் எழுதியிருந்தது. கண்ணாடி கதவுக்கு வெளியே வாகனங்கள் சப்தமின்றி விரைந்தன. ஒரு கண்ணாடி கதவில் புஷ் என்றும் மற்றொன்றில் புல் என்றும் எழுதியிருந்தது. யாரோ ஒருவன் புல்லை தள்ளியும் புஷ்ஷை இழுத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். உதவலாமா என்று நினைத்தபோது ஷூக்களின் கிரீச்சலோடு உயரமாய் ஒரு உருவம் வந்தது. எஸ் சுமதி, யார் எனக்காக காத்திருப்பது என்று ஆப்ரேட்டரிடம் கேட்டது. சுமதியானவள் சுட்டு விரலால் காயத்ரியை காட்டிவிட்டு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாள். எஸ், ஐ எம் விஸ்வநாதன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? காயத்ரி காந்திலால் கம்பெனி பெயரை சொன்னாள். ஹா, ஃபோன் வந்தது. உங்களுக்கு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டை காட்டணும், அவ்வளோதானே? இல்லை, இந்த இன்வாய்ஸ் பற்றி. சரி, நான் அக்கௌண்ட்ஸ் ஆள் இல்லை, நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். மீறி என் உதவி தேவைன்னா வந்து பார்க்குறேன். கமின். மறுபடி கண்ணாடி கதவு தாண்டி பல மேஜைகளை கடந்து உள்ளே நடந்தார்கள். சிடுசிடுப்பான ஒரு மனிதர் முன்னே நாற்காலியை நகர்த்தி காயத்ரியை விஸ்வநாதன் உட்காரச் சொன்னான். குனிந்து அவளை பற்றி விவரம் சொன்னான். ஆமாம், இதுக்கு நீ என்ன? இவங்க நேரம் வரட்டுமே. இந்த பெண்மணியின் தந்தை எனக்கு நல்ல நண்பர், எனக்கு பிடித்த எழுத்தாளர். ஆமாம்மா, உனக்கு இந்த கதை எழுதுகிற பைத்தியம் உண்டு இல்லையா? இது கிடக்கட்டும், நேற்றுக்கு வாங்கின 1000 ரூபாய்க்கு கணக்குங்க. அல்வா வாங்கி தின்னுட்டேன், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, முடிச்சுட்டு சாயங்காலமாக கணக்கு சொல்கிறேன். ஷூக்கள் கிரீச்சிட நடந்தான். டெல்மி, காயத்ரி விவரம் கூறினாள். இதுக்கு இத்தனை நாளா? ஃபோனில் ஐஎம் சாரின்னு இன்வாய்ஸ் கேட்டு வாங்கிட்டு இப்போ இதுக்கு நல்ல நாள் பார்த்துருக்காராகும். உடனே டெபிட் நோட் கேட்க வேண்டியதானே? வசத்தி தத்தி உங்கள் காந்திலால். காயத்ரி பேசாமல் இருந்தாள். உங்களுக்கு எந்த ஊர்? மன்னார்குடி. அடிசக, காந்திலாலுக்கு மன்னார்குடி அக்கௌண்டண்ட்டா? வேண்டியதான், என்ன சம்பளம் தர்றான்? காசுன்னா மூக்கு சிந்துவானே. காயத்ரி மெல்லிய குரலில் 500 என்றாள். அடிசக, மூக்கு கூட சிந்தலையா? அவர் கணக்குப்படி மூக்கு சிந்துவதென்றால் எத்தனை ரூபாய் என்று காயத்ரி யோசிக்க ஆரம்பித்து நிறுத்தி கொண்டாள். சரி, லெட்டரை கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு டெபிட் நோட் அனுப்புகிறேன். காந்தி ஆஃபீஸில் இருக்கானா? ஹலோ. ஃபோனை எடுத்து படபடவென்று ஆப்ரேட்டருக்கு தட்டினார். இவ ஒருத்தி சதா ஆம்பளையோடு பேசிட்டு லைனே தரமாட்டா. தேங்க்யூ சார். காயத்ரி எழுந்து நடந்தாள். வெளியேறி காருக்குள் உட்கார்ந்தாள். தொலைவில் விஸ்வநாதன் மோட்டார் பைக்கை திரும்ப திரும்ப உதைத்து கொண்டிருந்தான். கார் கிளம்பியதும் அருகே வந்து கையசைத்தான். ஹலோ, 1 மினிட். என் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலை, இது காந்திலால் கார் தானே? என்னை சென்ட்ரலில் டாப் பண்ணுறீளா ப்ளீஸ்? காயத்ரி தலையசைத்தாள். காரை சுற்றி வந்து அவன் வலதுபுற கதவை திறந்து உட்கார்ந்து கொண்டான். யார் டிரைவர்? அட முருகனா, என்னப்பா சௌக்கியமா? ஸ்பிரிட் வாசனை வருதே, 200 ரூபா 300 ரூபா பதறாத ஓட்டுமா? ஏன் கை நடுங்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, சும்மா செத்தாய்க்கிறிய. இது பெட்ரோல் வாசனை, நான் சாப்பிட்றத என்றைக்கோ விட்டுட்டேன். 22 விட்டியா? ஆமாம் சாமி, அதாவது நேத்திக்கு. ஐயோ, என்னை உற்று சாமி. விஸ்வநாதன் வாய்விட்டு சிரித்தான். பின்பக்கம் சாய்ந்து கொண்டான். கண்களை மூடி ஈஸ்வரா என்றான். காயத்ரி இவனை வியப்புடன் பார்த்தபடி இருந்தாள். எதிர்காற்றில் பறக்கும் இவன் சட்டைக்காலர் நுனி மாதிரி இவனுள் வெகு ஆழத்தில் ஏதோ ஒன்று பதறியபடி இருக்கிறது என்பதாய் அவளுக்கு பட்டது.